ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை பன்னிசைமுறை. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அவர் என்ன பண்ணினார், ஏண்டா இந்த மங்கையர்கரசி தேவாரம் பாடுன்னு சொன்னார். நான் பாடின போது இது என்ன ராகம் கேட்டேன். பௌடின்னு பூபாலம்னு சொல்லுவாங்கல்ல, நீ ஏன் பௌடியில பாடுற அப்படின்னு கேட்டார். சொன்னே அப்படித்தான் எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க வந்து காமவர்தனின்னு ஒரு ராகம் பாடுவோம், கேட்டா பந்து உராளின்னு சொல்லுவோம். ஆமா, கேட்டா என்ன சொல்லுவோம், பந்து வராளின்னு சொல்லுவோம். நாங்க பாடுற ராகம் காமவர்தனி. இதுதான் உண்மை. இதெல்லாம் நாங்க வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடையது விளம்பே இருந்தாலும் சொல்ல வேண்டிய வருகிற சில வேளையில் இல்ல. பௌலி பாடிட்டு தான் நாங்க புறநேர்மன் தான் சொல்லுவோம், பௌலின்னு சொல்லுவோம். அப்ப புறநேர்மை என்பது பூபாலத்துல பாட வேண்டாமோ? பாடத்தான் வேணும். இன்னும் அதுல நாங்க முயற்சி பண்றது இல்ல, பாடுறது இல்லை. போய் முயற்சி பண்ணி நாளைக்கு வேண்டாம், நாளானைக்கு வா. ஓ, நீ தான் சங்கீதம் படிச்சிருக்கீங்க, உனக்கு தெரியுமில்ல பூபாடராக, உனக்கு தெரியுமில்லன்னு கேட்டார். தெரிய மாட்டான், தெரியும், ஆனா பாடுறது இல்லைன்ட்டான். முயற்சி பண்ணி நாளானைக்கு வந்து பாடி காட்டுனுட்டேன். கடவுளே கடவுளே, என்ன பண்ணுவேன், புதுசா ஒரு ராகத்தை பாடி பாக்குறதுங்கிறது லேட்டா முடியாது. தெரிஞ்ச ராகமே கோட்டை விட்டுடும் சில வேளையில். நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு உட்கார்ந்து ரெண்டு நாள் மண்டே உடச்சுக்கிட்டு இருந்த ராகத்தை பாடிட்டு வந்த. என்னடா பூபாலம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு பாடுறேன்னு சொல்லி பாடி காட்டிவிட்டேன். அதை நான் ரெக்கார்ட்ல முதற்கொண்டு பாடி வச்சுட்டேன். இப்ப நான் பாடி
காட்டுறேன் அந்த ராக. மங்கையரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மகமாடி.
குணபூஷணம் இருக்காங்களா இங்க? குணபூஷணம் சொல்ல தெரியலையா உங்களுக்கு? தெரியும்.
சரிகா
அவர் வந்து சப்ரிஸ்பெக்டர்களுக்கு தான் இருந்த ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தவர். சப்ரிஸ்பெக்டர்களுக்கு வேலூர் அதுல வாத்தியாரா இருந்தவர். வேலையை விட்டுட்டு கதா காலத்துக்கு பண்றதே சரின்னு வாரியார் மாதிரி கதா காலத்துல 81 அப்பர் மாதிரி. அவருடைய பையன்தான் அவர். சங்கீதமும் தெரியும். ஆமா, அதனால்தான் அவரை
கூப்பிட்டேன். சரிகாரி மங்கையக்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மகமாரி. பங்கையச்சல் பாட்டி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடூருவன் பூத நாயகன் நான் வேதமும் பொருள்களும் கலூரி அங்கையச்சி ஆலவாயாவதும் இது.
பாடின உடனே ஏகாதச ருத்ராட்சம் சொல்லு, 11 முக ருத்ராட்சம், 11 முகம் கொண்ட ருத்ராட்சம். ருத்ராட்சம்னா ருத்ரனுடைய கண்ணிலிருந்து வந்த நீர் அதுதான். அது என்பது ருத்ராட்சம். ருத்ராட்சத்தை ஒருத்தன் போட்டுக்கிட்டு போனான்னா நல்ல பாம்பு வந்தா கூட அவனை பார்த்து ஏட்ட ஓடி போயிடும். அதனால்தான் காட்டுல இருந்த மகரிஷிகள் எல்லாம் ருத்ராட்சம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ருத்ராட்ச மகிமையின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. இப்ப நாம நாட்டுல போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது மிக முக்கியம். இப்போ இங்க நல்ல பாம்பு வராது, வாரியா சொல்லுவார் நட்டுவாக்கிலி நல்ல பாம்பு கட்டுவிலியே அப்படின்பாரு. இன்னைக்கு இருக்கிற மனிதன் போற அப்படி இருக்கான் பாரு. இந்த இந்த நல்ல பாம்பெல்லாம் எட்ட போனா சார் தான். அதுல 32 ருத்ராட்சம் சேர்ந்ததும் ஒரு மாலையை கொடுத்தாரு என் கையில. 32 ருத்ரா, ஒரு ருத்ராட்சம் கிட்டத்தட்ட இன்னைக்கு 1000 ரூபாய் போகும். ஒரு ருத்ராட்சம் கிடைச்சால் அதை வாங்கணும்னா 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம். நிச்சயமா கிடைக்கிறது கஷ்டம். இந்த ருத்ராட்சம் மாலை கையில் போட்டுக்கடா. ஆமா, அபூர்வமான ருத்ராட்சம். நான் அது வெளியில எடுத்துட்டு வர்றதே இல்லை. கையை விட்டு எடுத்துடுறான், கையெல்லாம் பையன் கிழிச்சு எடுத்து போடுறான், டைரி எல்லாம் போயிடும். அதனால இந்த மாலையை தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வர்றது வீட்டோட சரி. வீட்டுல பூசை பண்ணும் போது போட்டுக்குவேன், அங்கேயே வச்சு வந்துடுவேன். போனா வராத. அதே மாதிரி வாரியாருக்கு ஒன்னு கொடுத்தாரு, வாரியார் எங்கேயே கட்டி வச்சு லெட்டரி போயிட்டு வரதுக்குள்ள எவனா தூக்கிட்டு போயிட்டான். திரும்பி அவரால் வாங்க முடியல இந்த மாலை. ஆமா, வாரியார் சாமிக்கே வாங்க முடியலன்னா நான் எங்க வாங்க போறேன் இல்லையா? அப்படி ஆக இந்த பௌளி ராகத்துல தான் அதை பாட வேண்டும் என்று இப்பொழுது நியதி இருக்கிறது. இந்த பொண்ணு பாடி காட்டின வகையை நான் சொல்றேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரிகுடை மடுவேந்தி என்று ஒரு தேவாரம் பாடியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு நாள் விடியற்காலையில புறப்பட்டு விருத்தாஜலத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 4 ரோடு சேர்கிற இடம் கைகாட்டி மரம் இல்ல போன்றிருக்கு. அப்போ விடிய கால வேளையில அங்க ஒரு பிராமணன் நிற்கிறார். சுந்தரருடைய வரலாறுல கிட்டத்தட்ட 5-6 இடத்துல சிவன் வருகிறான். அவர் பாட்டை கேட்கறதுக்கு பாட்டுக்காரன் சிவனை தேடி ஓடுவான், சுந்தரரை தேடி உடையான்தான் சிவன் பாட்டை கேட்கறது. நான் சுந்தரருடைய வரலாறு வரும்போது நான் உங்களுக்கு அதை நிறைய நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன், நினைவூட்டுவேன். அப்படி 5-6 இடத்துல வந்தான். அதுல இது ஒரு இடம். அங்க ஒரு பிராமணர் நின்னார். ஐயா, விருத்தாஜலத்துக்கு போய் போலாமா? அதுக்கு அவர் சொன்னாரா, இல்ல இல்ல, இந்த வழியோட போனா குடலையாற்றூர் போனா நானும் அங்கதான் போறேன், நீயும் வா அப்படின்னு. இவர் என்ன சொல்லிருக்கணும்? போய் உங்க புத்திக்கு தீர்க்காய் இல்லையா, இது சொல்லலாமா? நீ நான் விருத்தார் தொழில் கேட்டா கூடலாறு கோயில் சொல்றேன் கிடையாது. ஏன்? முழு முதற் கடவுள், அவன்கிட்ட போய் பேச முடியாது. நான் போறேன் நீ வாழ்க்கணும் அவர் பின்னாலே இருந்தது. கூடலையாற்றூருக்கு அருகாமையில போன உடனே அவர் மறைந்து விட்டார். ஏன்? கூடலையாற்றூருக்கு அழைச்சிட்டு வரணும் அவரைங்கிறதுதான் இவருடைய எண்ணம். நம்ம திருப்பதியில வந்து அப்ப பாடட்டும் அப்படின்னு நினைச்சிருக்கிறார் அவர். போய் போய் பார்த்தாரு, அந்த ஊர் போய் முடிஞ்ச உடனே கோயில்கிட்ட போன உடனே அந்த வந்த பிராமணன் பாட்டு கேட்கலாம் அப்படியா? வடி உடை மடுவேந்தி மதகரி முடி போட்டு கொடியடி திருமேனி புரி குடல் உமையோடும் அப்படின்னு அந்த பொண்ணு பாடி காட்டினா. பாணர் மரபுல வந்த வள்ளி ஊருக்கு பாடிக்காரு. இன்னைக்கு அப்படித்தான் அந்த ஓதுவார்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வட்டி ஓடை மழுவேந்தி மதகரி ஊரி போர்க்கு படிவோடை மழுவேந்தி ஊரி போட்டு கொடிய நீ தீர்மேனி புரிக்க
கூடல் ஓமையோடும் கொடிய நீ நெடுமாட உடலையூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியே கொடிய நீ நேடு மாட உடலைய தூரில் அடிகள் வழி போந்த அதிசயம் அறியே
தேவாரத்துல பகல்ல பாட வேண்டிய பண்கள் இரவிலே பாட வேண்டிய பண்கள் என்று வகுத்திருக்கிறார்கள். அது யார் வகுத்தான்னு எனக்கு தெரியாது. அதுல எழுதியும் வச்சு வைக்கல. இன்னார்தான் இப்படி வகுத்தார்கள் என்று எழுதி வைக்கல. பகல் பண், இராப்பண், பொதுப்பண் என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். பகல்ல பாடக்கூடிய பண்கள் 12, இரவிலே பாடக்கூடிய பண்கள் 9, பொதுவாக எப்பொழுதும் பாடக்கூடிய பண்கள் 3. இந்த 24 பண்ணு தான் அதுல இருக்கிறது. தேவாரத்தில் திருவிசைப்பா என்று ஒரு நூல் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதுல வந்து ஒரே ஒரு பண் கூட இருக்கிறது, சாடர பாவனி என்று. அத ஒரு தடவை இந்த மேடையில இந்த வடபழனியில வேலாயுத ஓதுவார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அது பாடிக்காட்ட வந்தார். எல்லாருமா சேர்ந்து அவரை பாடி காட்டாமல் விட்டு விட்டாரு. அவரை தோடு போயிட்டாரு. இதுவரைக்கும் நாங்க பாடல, நீ என்னதையா பாட போறேன்னு சொன்ன உடனே அவரை வச்சுட்டார், பேசாம இருந்துட்டு போயிட்டாரு. அப்போ எனக்கு இந்த சித்தறிவு, நான் அவரை விட்டுட்டேன். இப்ப இருந்தாருன்னா நிச்சயமா அவரை நமஸ்காரம் பண்ணி அந்த பாட சொல்லி கேட்டிருப்பேன். இப்ப தேடி பாக்குறேன், அவரை இறந்து விட்டார். கிடைக்குமா? போச்சு. அந்த தாடரபாணிங்கிற பண் எப்படி பாடப்பட வேண்டும் என்பதே தெரியாமலே போய்விட்டது. எனக்கு தெரியாமலே இருக்கிறது. ஆக இந்த புறநீர்மை என்பது பகல்ல பாடப்பட வேண்டியது. நாயன்மார்கள் அந்த வேளையில பாடியிருக்கிறார்களா என்று பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தேன் நான். தேக்குதார் அடிப்பொடி என்று பேரிட்டி என் ராமச்சந்திர ஐயர் அவர்களுக்கு. அவர்களுக்கு எதுக்க நான் சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு. திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தை பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தால் நிச்சயமாக திருப்புவனத்திலிருந்து விடியகாலம் எந்திரிச்சு தான் வந்திருக்கிறார். அவர் வந்தபோதுதான் அந்த கோபுரத்தை பார்த்துதான் திரு ஆலவா என்று அவர் மந்திரி சுட்டி காட்ட இவரும் மங்கையர்க்க விசையார் பாடினார் என்று வர்றார். அதே போலதான் இந்த வடிவுடை மழுவேந்தியும் இதுவும் விடியற்காலே தான் பாடியிருக்கிறார்கள், அதுவும் விடியற்கால தான் பாடியிருக்கிறார்கள். ஆக விடியற்காலையில பாடுற பண்ணு இந்த பகற்பண்ணில பாடுவதற்கு சரியாக அது இருக்கிறது என்று நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். நீங்க எனக்கு தெரிந்ததை எழுதியிருக்கிறேன், அவ்வளவுதான். பெரிய புராணத்தை வைத்து அப்படி பார்த்தேன் நான். அதுல இந்த புறநீர்மை என்பது, இந்த மங்கையர்கரசி என்பதும், இந்த வடிவுடை என்பதும் இன்னும் இன்னும் சில பதிகங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் இந்த பெண் பாடி காட்டினாள் என்று வரலாறு. அடுத்தது பகற்பண்ணுல காந்தாரம் என்று ஒரு பண்ணு இருக்கிறது. இந்த புறநீர்மை என்ற பண்ணு நான் சொன்னேன், இன்னைக்கு பவுளியத்தான் பாடிவிட்டு பூபாலம் சொல்றாங்க, அந்த பூபால ராகத்தான் பாடப்பட வேண்டும் என்று நான் இரண்டையும் பாடி காட்டினேன். ஆனா அந்த அம்மா பாடி காட்டினது பவுளியிலத்தான் என்றுதான் இன்னைக்கு எங்களுக்கு போதித்ததெல்லாம் அப்படித்தான். அடுத்தது காந்தாரம் என்று ஒரு பண்ணு இருக்கிறது. அதுல மந்திரமாவது நீர் என்பது மிகவும் முக்கியமான பதிகம், உங்களுக்கு தெரியும். சைவனாக இருக்கிறவனுக்கு விபூதிதான் முதல் தொட்டு. ஆயிரக்கணக்கில் கொடுத்து வாங்குற ருத்ராட்சத்துக்கு கூட ஒரு பதிகம் கிடையாது தேவாரத்தில். சொன்னவா ஒரு ருத்ராட்சம் 1000 ரூபாய் பெறுகிறதுன்னு சொன்ன, அதுக்கு ருத்ராட்சத்துக்கு தேவார பதிகத்தில் இடல் எங்கேயோ அக்குமாலை அக்குமணி என்ற சொல்லு வருகிறதே தவிர அதற்கென்று ஒரு பதிகம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நாம கடையில போய் விபூதி வாங்க போனோம்னா இவ்வளவு நீட்டு பை 20 ரூபாய் கொடுத்தாக்கா ஒரு சித்தநாதன் விபூதி கிடைச்சு போயிடுது இல்லையா? அதுதான் விபூதியா? அதுதான் திருநூறா? இல்லை, திருநூறு என்பது எப்படி செய்யப்பட வேண்டும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்லுகிறார். அதுல 3 வகை சொல்லுகிறார் அவர். கற்பம், அணு கற்பம், விகற்பம்னு 3 சொல்றார் அவர். அவருக்கெல்லாம் நான் பொருள் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு நேரமும் இல்லை, எனக்கு அறிவும் கிடையாது, அதை விட்டுறேன். அதாவது பசுஞ்சாணத்திலே இருந்து எடுத்து அதை எப்படி எடுக்கணும் என்றெல்லாம் சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அந்த பசுவை வெளியில மேய விடாமல் கட்டி போட்டு உள்ள பசும்புள்ள போட்டு அதை கீழே விடாமல் அந்த சாணத்தை தாமரை இலையில தாங்கி அதை சுத்தமான இடத்துல அதை காய போட்டு வேள்வித்தீயிலிருந்து தீ எடுத்துக்கொண்டு அதுல போட்டு அதை சுட்டு அதை பூசிக்கணும். அதுதான் ஒஸ்தி. ரெண்டாவது, காடுகள் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னா அங்க கிடைக்கிற எதையும் பூசிக்கலாம். இன்னொன்னு விகற்பம் என்று சொல்லுகிறார். இந்த 3 தினசு விபூதி இன்னைக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. இல்ல, நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா பசுஞ்சாணத்தை எடுத்துக்கிட்டு வந்து அதை எப்படியாவது சுட்டு பூசிக்கிட்டாலாவது தேவலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் பூசிக்கிறேன். ஏன் வீட்டுல வேள்வி செய்யறதுக்கு இல்லை இல்லையா? குளிச்சுட்டு தாமரை இலையில தான் அந்த சாணம் போடும்போத தாங்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னால செய்ய முடியல. ஏதோ பசுஞ்சாணத்தை எடுத்துட்டு வந்து சுட்டு அதை பூசிக்கிற அளவுக்கு தான் நான் இருக்கிறேன். அதுவும் இப்ப என்னால முடியல. யாராவது செய்து வச்சிருந்தா வாங்கிக்கிறேன். ஆக பசுஞ்சாணத்துல செய்யப்பட்டதுதான் திருநீறு. அத ஸ்ரீ விபூதி வடமொழியில, திருநீறு தமிழ்ல இல்லையா? ஆமா, இதற்குத்தான் ஒரு பதிகமே பாடி வைத்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். வைணவனாவது கொஞ்சம் நல்ல பட்டப்பட்டையா இந்த நாமத்தை போட்டு போயிடுறான். இந்த சைவம் போட்டு போறானான்னு பார்த்தா நிச்சயமாக 99 பேர் விபூதி விட்டு போறதுக்கு விரும்பல. டீலேன்னு சொல்ல மாட்டேன், விரும்பல. யாராவது படிப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விடுறான் இல்லையா? ஆமா, நான் இப்ப கொஞ்சம் குறைச்சலா பூசிருக்கேன்ல. காரணம், இந்த கண் ஆபரேஷன் பண்ணிருக்கேன், இந்த விபூதி கண்ணில் படக்கூடாதுங்கிறாங்க, அதனால கொஞ்சம் குறைச்சலா பூசிருக்கேன். ஆனா வீட்டுல மந்திரமாவது சொல்லி நான் பூச தவறுவதே கிடையாது. உபதேச கிரமத்துல வரும்பொழுது உபதேச கிரமம்னு ஒண்ணு இருக்கிறது அல்லவா, அது ஒரு பகுதி இருக்கு. குருநாதர்கிட்ட உபதேசம் கேட்டுக்கொண்டுதான் இந்த விபூதி இடணும்னு சொல்லும் போது வேற வேற மந்திரம் சொல்லுகிறார்கள். அந்த மந்திரத்தை சொல்லித்தான் விபூதி இட வேண்டும் என்று வருகிறது. நான் அதையும் சொல்லி விபூதி இடுகிறேன், இந்த மந்திரமாவது சொல்லியும் விபூதி இடுகிறேன், 2 பங்கையும் செய்கிறேன். ஆக விஞ்ஞான சம்பந்தர் சொல்லுவது மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு என்று பூசித்தான் அந்த பாண்டியனுக்கு இருந்த ஜுர நோய் தீர்க்கப்பட்டது. மந்திர தந்திரங்கள்ல மிகவும் கெட்டிக்காரர்களாகிய சமணர்களால முடியாத ஒன்றை இவர் செய்துவிட்டார் என்பது மாத்திரம் அல்ல, இந்த உடம்புல இந்த பக்கம் விபூதிய பூசினார், இந்த பக்கம் இருந்த ஜுரம் எல்லாம் போய் இந்த பக்கம் வந்துட்டான். கடவுளே, இப்படி ஒரு ஜுரம் இங்க இருந்து அங்க போகும், அங்க இருந்து போகுது, வைத்திய துறையில என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியாது, ஆனா பெரிய புராணத்தில் இப்படி வருகிறதாக தெரிகிறது. அப்புறம் இந்த பக்கம் பூசினார், சுத்தமா அந்த ஜுர நோய் போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். பெரிய புராணம் அதைத்தான் சொல்லுகிறது. திருஞான சம்பந்தர் பாடிய திருப்பதிகம் இன்றும் இருக்கிறது. நாம உபதேச கிரமத்துல நாம அந்த விபூதியை இட்டுக்கொள்ள நமக்கு இன்னைக்கு யாரும் கூப்பிட்டு வச்சு உபதேசம் செய்து விபூதியை பூசிக்கன்னு சொல்லுவதற்கு நம்ம மதத்துல இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இதையாவது சொல்லி நாம பூசிக்கலாம்ல இல்லையா? ஆமா, அப்படி பெரிய புராண தேவாரத்துல என்ன சொல்லுகிறது? சிவாய நம என்று நீரணிந்தேன், நமச்சிவாய என்று நீரணிந்தேன் என்று வருகிறது. கருவாய் கிடந்து உன் கடலைய நீனையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமும்
பண்ணி
தேவாரம் வெறும் இசை நூல் மாத்திரமல்ல, தெய்வ நூல் மாத்திரமல்ல, சைவ சமய சட்ட நூல் என்பது என்னுடைய எண்ணம். அப்ப விபூதி பூசும் போது சிவாய நம என்று நீ இட்டுக்கொள் என்பதுதான் தேவாரம் சொல்லுகிறது. என்ன சொல்றார் அப்ப சுவாமி?
கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையேன், உருவாய் தெளிந்து உன்ற நாமும் பயின்றேன். உரதருளால் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன். தருவாய் சிவகதி நீ பாதிரி புதியோரவனே.
ஆக சிவாய நம என்று அவர்கள் திருநீரை அணிந்திருக்கிறார், அணிந்து விடுங்கள் என்று நமக்கு சொல்லுவது போல இருக்கிறது. இன்னொரு நமச்சிவாய என்றும் திருநீர் அணிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் நாமக்கரசர் பெருமான். என்ன பாட்டு?
சந்திரன் தடையில் வைத்த சங்கரன் தாமவேதி அந்தரத்து அமரர் பெம்மான் ஆண் ஊதியாந்தன் மந்திரம் நமச்சிவாயாக நீர் அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வடல் விறகிட்டந்தே.
ஆக நாவுக்கரசருடைய திருப்பாட்டின்படி நாம பார்த்தோமேயானால், தேக்கிழார் பெருமான் ஒரு இடத்திலே சுந்தரரை சொல்லும் போது அப்படி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இவர் என்ன நினைக்கிறாரோ, இவர் தேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார்? அஞ்சடுத்த சொல்லி சிவன் திருவடியை தன்னுடைய சென்னிமேல் வைத்துக் கொண்டு திருநீர் அணிந்தார் சுந்தரர் என்று சொல்லி முடிக்கிறார். இல்லையா, சிவனுடைய திருவடியை சென்னிமேல தாங்கிக் கொண்டு வாயினால பஞ்சாட்சரத்தை சொல்லி உடம்பில அணிந்திருக்கிறார் சுந்தரர் என்று சொல்லு தெய்வ சேக்கிறார் பெருமான் சொல்லியிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? சிவாய நம நமச்சிவாய என்று விபூதி இட்டு விடலாம். உபதேச கிரமத்தில் வருவதை அப்புறம் பார்த்துக் கொள்வோம். வாய்ப்பு இருந்தால் உபதேசம் செய்து கொள்ளுவோம், இல்லையா? அது அப்புறம் பார்த்துக் கொள்வோம். தேவாரம் நமக்கு சொல்லுகிற சட்டம் இது. இதையேத்தான் பின்னால வந்த வள்ளற் பெருமான் கூட என்ன சொல்லுகிறார், அவரும் இப்படித்தான் சொல்றார்.
பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும்
வள்ளற் பெருமான். சில பேர் வள்ளற் பெருமானை விரும்ப மாட்டார்கள். எனக்கு என்னமோ ஒரு காலத்துல அவரை நான் விரும்பாமல் இருந்தது உண்டு அறியாமையினாலே. இப்பொழுது நினைக்கிறேன், வள்ளற் பெருமான் நமது குழந்தை, தேவாரம் பெற்றெடுத்த குழந்தை வள்ளற் பெருமான் என்று என்னுடைய அபிப்பிராயம். ஆமா, தேவாரத்துல வருகிற கருத்துக்கள் பூரா அவர் சொல்றார். அவருடைய அமைப்பை பாத்தீங்கன்னா திருவாசக அமைப்பு எப்படி இருக்கோ அப்படித்தான் அவருடைய திரு அருட்பாருடைய அமைப்பு இருக்கிறது. அதனால நால்வர் பெருமக்களுக்குன்னு தனியா பாட்டே பாடி வச்சிருக்கிறார், இல்லையா? நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்குசத்தை ஏன் விடணும், இல்லையா? ஆமா, அவர் என்ன சொல்றார் கேட்டா,
பாடற்கு இனிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கு இனிய அடியவரம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும் ஆடற்கினிய நெஞ்சே என்மேல் ஆணை கண்டாய் கேடற்கரிய சீரழிக்கும் சிவாய நம என்று இடுநீர்
இதனால் நமக்கு கிடைக்கப்படுவது என்ன சிரமம், என்ன கஷ்டம். இல்லைன்னா இருக்கிற விபூதியை வாங்குறோம், பூஜிக்கும் போது சிவாய நம நம சிவாய பூஜி போய் வாய் கொடுத்திருக்கிறான், அவனுக்கு வாழ்த்துவதற்கு வாய் கொடுத்திருக்கிறான், நெஞ்சு கொடுத்திருக்கிறான் நினைப்பதற்கு. சொலித்து போறதுனால என்ன சமய சடங்கு இவ்வளவு ஈஸியா ஒன்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க? காசோ பணமோ செலவு கிடையாது. ஆமா, காசு பணம் செலவில்லாமலே கடவுள் வழிபாடு சொல்ல லேசான வழிபாடு சொல்லப்படுகிறது தேவாரத்துல. நான் அங்கங்கே உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இப்படி இதை நினைச்சு போறதுனால என்ன தப்பு, என்ன முடியாமை இல்லையா? ஆமா, அப்படி செய்துவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தேவாரம் இதைத்தான் வலியுறுத்துகிறது என்று சொல்லி அந்த மந்திர மாத நேரை நான் அடுத்த மாதம் பாடி காட்டுவேன் என்று சொல்லி நாம எல்லோருமாக சேர்ந்து இப்பொழுது நமச்சிவாய வந்தோம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், 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 ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.
வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் திருநீறு அணிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிடுங்கள். நமது மத நூலாகிய தேவாரம் சொல்லுகிற சட்டம் இது. என்னுடைய நாமாவை நான் சொல்லிவிட்டேன், அவன் நாமாவை சொல்லிவிட்டேன், கல் மிதந்து விடும், கல்லில கட்டி கடல்ல போட்டாலும் சொல்லுவேன் என்று சொன்னார், கரையேறினார் என்று வரலாறு சொல்லுகிறது, அவர் வாக்கே சொல்லுகிறது. நீலக்குடி அரண் நாமும் நல்ல நாமும் நவித்து உயிந்தேன் அந்தேன் சொல்லுவார். இந்த சட்ட நூலை நாம பின்பற்றி விடுறதுனால என்ன சிரமம், என்ன கட்டம் இல்லையா? செய்து விடுவீர்கள், நல்வாழ்வு வாழ்ந்து விடுவீர்கள் என்று எண்ணி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்கிறேன். நம பார்வதி பதயே
மகாதேவ
நாடுடைய சிவனே போற்றி
நாட்டோர் திருவாபு.